அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 18 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். கடந்த வாரம் அழுத்கம மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் இடம்பெற்ற வன் செயல்களில் 4 உயிரிழந்திருக்கும் நிலையில் அப்பகுதிக்கு மஹிந்த ராஜபக்ஷ இன்று சென்று நேரில் பார்வையிட்டிருப்பது குறித்த செய்திகள். இது தொடர்பில் கொழும்பிலும் லண்டனிலும் நடந்திருக்கும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்த தகவல்கள்.
எங்கள் பிள்ளை குட்டிகள் நான் எல்லாம் சம்பாதிச்சு எனக்கு மீடியாஸில் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேண்டும். ஊடு எல்லாத்திலையும் அப்படியே.
இலங்கையின் இறுதிப் போரில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மீது விசாரணை நடத்த இலங்கை வரும் ஐநா மன்ற குழுவை அனுமதிக்க மறுக்கும் அரசின் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
இலங்கை அரசாங்கத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு இப்ப இருக்கின்ற ஒரே ஒரு வழி என்பது சர்வதேசத்தின் மூலமாக தீர்வு அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் இப்பொழுது உறுதியாக இருக்கின்றோம். இப்பொழுது கூட நாங்கள் சர்வதேச ரீதியாக
மற்றும் தமிழக இந்திய செய்திகள் பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
ஈராக்கின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சுன்னி ஆயுததாரிகள் கைப்பற்றியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பைஜியில் இருக்கும் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நேற்று இரவு தாக்குதல் நடத்திய ஆயுததாரிகள் அதை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் என்று அங்கு பணியாற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் கூறுகின்றார்கள். ஆனால் பாதுகாப்பு படைகள் இதை மறுத்துள்ளன. ஆயுததாரிகளின் நடவடிக்கைக்கு எதிரான தமது நடவடிக்கையில் ஈராக்கிய ராணுவம் துப்பாக்கி தாங்கிய ஹெலிகாப்டரை பயன்படுத்தியது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை எண்ணெய் கொள்கலன் ஒன்றை தாக்குதலில் அது தீப்பற்றி எரிந்தது. ஈராக்கின் பெரும்பாலான உள்நாட்டு எண்ணெய் தேவையை பைஜியில் உள்ள இந்த நிலையமே பூர்த்தி செய்கிறது.
ஈராக்கில் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று நாட்டையும் சுன்னி தீவிரவாதிகள் அழித்து வருகிறார்கள் என்று கூறும் ஈராக்கிய பிரதமர் நூர் அல் மலிக்கி அவர்களுக்கு எதிராக ஒன்று திரளுமாறு ஈராக்கிய மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தீவிரவாதிகள் முன்னேறி வருவது நாட்டுக்கு பின்னடைவே என்று தேசிய தொலைக்காட்சியில் ஆற்றிய ஒரு உரையில் குறிப்பிட்ட நூர் அல் மலிக்கி, ஆனால் இது தேச ஒற்றுமையை மீட்டெடுக்க ஈராக்குக்கு உதவியிருக்கிறது என்றார். சுன்னி தீவிரவாதிகள் தலைநகர் பாக்தாத்தின் வடபுற அணுகுபாதைகளை கட்டுப்பாட்டில் எடுக்க முயல்கையில் அவர்களுக்கு எதிராக ஈராக்கிய பாதுகாப்பு படையினர் சிறிய அளவிலான வான் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றனர். கிளர்ச்சியாளர்கள் நாட்டின் மேற்கு புறத்தில் முன்னேறி வருவதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த பகுதியில் அமைந்திருக்கும் ரமாடி நகரில் மோதல்கள் தொடர்கின்றன.
ஈராக்கில் உள்ள ஷியா புனித தலங்களை பாதுகாக்க ஈரான் தயங்காது என்று அதன் அதிபர் ஹசன் ரவுஹானி கூறியுள்ளார். ஈராக்கில் உள்ள சுன்னி ஜிஹாதிகளின் அச்சுறுத்தலுக்கு எதிராக ஆட்களை திரட்டி போராட ஈரான் தயார் என்பதே அவரது இந்த அறிவிப்பு திட்ட தெளிவாக காட்டுகின்றது. கர்பலா, நஜாஃப், பாக்தாத் மற்றும் சமாரா ஆகிய இடங்களில் உள்ள ஷியாக்களின் மிக புனித தலங்களை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று ஈரானிய அதிபர் ரவுஹானி கூறியுள்ளார். சுன்னி ஜிஹாதி குழுவான ஐசிஸ் ஈராக்கில் உள்ள ஷியா புனித தலங்களை தாக்கி அழிக்கப் போவதாக அச்சுறுத்தி வருகின்றது. ஆனால் ஈராக்கில் செயல்படும் மற்ற சுன்னி ஆயுததாரிகள் அப்படியான அச்சுறுத்தல் எதையும் விடுக்கவில்லை. ஈராக்கிய பிரதமர் நூரி அல் மலிக்கியின் ஒரு முக்கிய ஆதரவாளராக ஈரான் திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்தது.
குளோரின் வாயு போன்ற ரசாயன ஆயுதங்கள் சிரியாவில் தொடர்ந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வகையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தான் கருதுவதாக சர்வதேச ரசாயன ஆயுதங்கள் கண்காணிப்பு நிறுவனம் ஒன்று கூறுகிறது. விஷத்தன்மையுடைய ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை காட்டும் தகவல்களை தனது விசாரணையாளர்கள் சேகரித்திருப்பதாக ரசாயன ஆயுதங்களை தடுப்பதற்கான அமைப்பு கூறுகிறது. இந்த அமைப்பின் குழுவினர் 6 குளோரின் வாயு தாக்குதல்கள் நடந்ததாக செய்திகள் வந்த ஒரு இடத்தை சென்றடைய முயன்று கொண்டிருந்த பொழுது மறைந்திருந்து அவர்கள் மீது ஒரு குழு தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. அரசும் கிளர்ச்சியாளர்களும் இந்த ரசாயன தாக்குதல்களுக்கு பரஸ்பரம் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள்.
ஆப்கானிஸ்தானின் அதிபர் தேர்தலுக்கு நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என்று அத்தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளரான அப்துல்லா அப்துல்லா கோரியுள்ளார். முதல் வாக்குப்பதிவில் எந்த வேட்பாளருக்கும் போதிய வாக்குகள் கிடைக்காத நிலையில் கடந்த சனிக்கிழமை யார் அதிபர் ஆவார் என்பதை முடிவு செய்ய இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த தேர்தலில் மோசடிகள் இடம்பெற்றதாகவும் அப்துல்லா அப்துல்லா குற்றம் சாட்டுகின்றார். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருந்தபொழுது ஒரு குண்டு வெடித்ததில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் பலர் கடுமையாக காயமடைந்துள்ளார்கள். யோபே மாகாணத்தில் உள்ள டமாதுரு என்னும் இடத்தில் முச்சக்கர வாகனத்தில் வந்த ஒரு தற்கொலை குண்டுதாரியே இந்த குண்டுவெடிப்பை நடத்தினார் என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றார்கள். இதனிடையே நாளை அடாமா மாகாணத்தில் உலகக்கோப்பை கால்பந்துகள் போட்டிகளை நேரில் காட்டுவதற்காக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளை நிறுத்துமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கடந்த வாரம் அழுத்கம மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் இடம்பெற்ற வன்செயல்களில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதிக்கு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று புதன்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இன்று காலை நாடு திரும்பிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மோதல்கள் ஏற்பட்ட அலுத்கம பேருவல ஆகிய பகுதிகளுக்கு சென்று நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டுள்ளார். இந்த பயணத்தின் போது இஸ்லாமிய மத தலைவர்கள் உட்பட மக்களை சந்தித்துள்ள ஜனாதிபதி மோதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இதேவேளை அலுத்கம மோதல்களுடன் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் நடைபெற்றது. இன்று மாலை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக ஒன்று கூடிய சம உரிமைகளை காக்கும் அமைப்பின் நூற்றுக்கணக்கான அங்கத்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உரையாற்றிய மேல் மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் கருத்து தெரிவித்த போது அலுத்கம பகுதியில் ஏற்பட்ட மோதல்களுடன் சம்பந்தப்பட்ட நபர்களை அரசாங்கம் உடனடியாக கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
அரசாங்கம் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கல்லாட்டி அரசாங்கம் இதுக்கு இதில் சம்பந்தப்பட்ட பொதுபல சேனாவின் தலைவர்களையும் இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கைது செய்ய இல்லாமல் அரசாங்கம் தொடர்ந்து இப்படியே இருந்தால் நாங்கள் வர எதிர்காலத்திலே இதுக்கு மிக மோசமான ஆர்ப்பாட்டங்கள் இந்த நாட்டிலே நடக்கத்துக்கு தயாராயிருக்கிறோம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.
சம உரிமைகளை காக்கும் அமைப்பின் பிரதி தலைவரான அசாத் சாலி கருத்து தெரிவித்த போது அலுத்கம பேருவல பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்களின் போது சொத்துகள் மற்றும் உயிர் இழப்புகள் ஏற்பட்ட நபர்களுக்கு நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
அதனால நாங்கள் சொல்றோம் இந்த கம்பன்சேஷன் எந்தெந்த மக்கள் என்னத்தை தொலைச்சாங்களோ அதில் ஒரு சாம் விடாம அவ்வளவு பேரையும் கம்பன்சேட் பண்ற அரசாங்கத்துடைய கடமை. அங்க போய் அலுத்கம பேக்காடி வாரது இல்லை, பார்த்து சரி வராது, இது இதோட முடிய போறதும் இல்லை. எங்களோட பணி தொடர்ந்து நாங்க எடுத்து செல்வோம். இந்த மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க மட்டும் எங்களோட குரலை கொடுத்து கொண்டே இருப்போம் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.
இதேவேளை போதிய பாதுகாப்பு இல்லாதமை காரணமாக தனது வீடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக பேருவலை பகுதியில் இடம்பெயர்ந்துள்ள முஸ்லிம் மக்கள் தெரிவித்துள்ளனர்.
இதுக்கு முடிவு எங்களுக்கு எடுக்கணும். நிலைமைக்கு எங்களுக்கு போவோம் மேலே எங்களுக்கு பாதுகாவல் தந்தால் நாங்க போறோம். அப்ப அதே மாதிரிதான் போலீஸ்காரன் போலீஸ்ல ஒத்துரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல. போலீஸ் சரியா இருந்தேன்னு சொன்னால் பேரூர்ல போலீஸ் எல்லாம் இருந்தாலும் சரி எங்களுக்கு வேற ஒத்தருந்தே இல்லை. எங்களுக்கு பேரூர்ல போலீஸ்ல எங்களுக்கு சப்போர்ட் இல்லாட்டி எங்களுக்கு வேலையே இல்லை. அவங்க எங்கட மக்களுக்கு அடிச்ச அவங்களே முன்னின்று அவங்க அடிச்ச அவங்க பார்த்துக்கணும். ஈச்ச காட்டணும் எங்கட முஸ்லீம் சிங்கள ஆளுக்க வந்து எங்கட முஸ்லீம் ஆளுக்கே சரியா மட்டும் அடிச்சு காயம் காட்டணுமோ அரவாசி பேர் மௌத்தா பேய்த்தேன். இந்த மாதிரி நிலைமையில எங்களை கொண்டாந்து போட்டுன்னு சொன்னால் அல்லட ஹோப்பாரே தாம்பிட்டு போவான்.
துரை எனக்கு இப்ப 50 லட்சம் ரூபாய்க்கு மேல என் வீட்டுவாசல தர மாட்டோம் 10 பேதி என் புள்ள குட்டிகள் நான் எல்லாம் சம்பாரிச்சு எனக்கு மீடியாஸ்ல எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் செல்ல வேண்டாம் வீடு எல்லாத்திலயும் அப்படியே பதிவாகிக்கல.
தனக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு அரசாங்கம் நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இந்த தாக்குதல்களை கண்டித்து இன்று இலங்கையின் கிழக்கே ஹர்த்தால் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
களுத்துறை மாவட்டம் வேறுவிலை மற்றும் அழுத்கம சம்பவங்கள் உட்பட முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் பிரதேசங்கள் பலவற்றில் இன்றும் கடையடைப்பு கர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை, சாய்ந்தமருது, நிந்தவூர் மற்றும் சம்மாந்துறை உட்பட அநேகமான முஸ்லிம் பிரதேசங்களிலும், திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா மற்றும் மூதூர் ஆகிய பிரதேசங்களிலும் அனுஷ்டிக்கப்படும் கர்த்தால் மற்றும் கடையடைப்பு காரணமாக அந்த பிரதேசங்களில் வலமை நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசங்களை பொறுத்தவரை அமைதியான முறையிலே கர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கூடுதலாக ஈடுபட்டுள்ளதையும் அந்த பிரதேசங்களில் காணக்கூடியதாக உள்ளது. இலங்கையில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் அம்பாறை மாவட்டத்தில் இன்றைய நாள் துக்க தினமாகவும் முஸ்லிம்களினால் அனுஷ்டிக்கப்பட்டது. இன்றைய நாளை துக்க தினமாக அனுஷ்டிக்குமாறு மாவட்ட பள்ளிவாயல்கள் சம்மேளனத்தினாலும் மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையினாலும் அம்மாவட்ட முஸ்லிம்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வேண்டுகோள் தொடர்பாகவும் மாவட்டத்தின் இன்றைய நிலை தொடர்பாகவும் பிபிசி தமிழோசையுடன் பேசிய ஜமியத்துல் உலமா சபையைச் சேர்ந்த மௌலவி அப்துல் முஜீப்,
முஸ்லிம் மக்களை கருத்தில் கொண்டு 2-3 தினங்களாக நடைபெற்ற அந்த கலவரத்தின் போது உயிர் பலிகளும் பெரிய அளவு பொருளாதார சேதமும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த முஸ்லிம் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை நாங்களும் பகிர்ந்து கொள்ளும் அடிப்படையில் இன்று அமைதியான முறையில் மக்கள் அனைவரும் துக்க தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டது. இதன் பிரகாரம் இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அநேகமான அனைத்து முஸ்லிம் பிரதேசங்களிலும் போல வர்த்தக நிலையங்களை மூடி மக்கள் பள்ளிவாசல்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டதோடு நோன்பு நோற்று அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்த ஒரு நிகழ்வு நடைபெற்றது. மக்களுடைய இயல்பு நிலை என்னும் போது இன்று வர்த்தக நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்ததன் காரணமாக மக்களுடைய இயல்பு நிலை ஓரளவு பாதிக்கப்பட்டுதான் இருந்தது. இருந்தாலும் மக்கள் அந்த துக்கத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை சகித்துக் கொண்டார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீசார் ஆங்காங்கே போடப்பட்டிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்து அவதானிக்கப்பட்டிருந்தது. மக்கள் எந்த விதமான வன்முறை நடவடிக்கைகளுக்கும் செல்லவில்லை என்பதன் காரணமாக பாதுகாப்பு தொடர்பில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. மிகவும் அமைதியான முறையில் இன்றைய துக்க தினத்தை நாங்கள் அனுஷ்டித்தோம் என்றுதான் கூற வேண்டும்
என்று குறிப்பிட்டார் அம்பாறை மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையைச் சேர்ந்த மௌலவி அப்துல் முஜீப்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இதே சம்பவங்கள் தொடர்பில் இங்கே லண்டனிலும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கையில் அழுத்கம பகுதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக பௌத்த கடும்போக்கு அமைப்பான பொதுபலசேன அமைப்பு தாக்கல் நடத்தியதாக கூறி அதனை கண்டித்து இங்கு லண்டனில் பிரிட்டிஷ் பிரதமரின் டவுனிங் ஸ்ட்ரீட் அலுவலகத்துக்கு முன்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இலங்கை முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 1000 முஸ்லிம்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் பொதுபலசேன அமைப்புக்கும் எதிராக பதாதைகளை தாங்கியவாறு கோஷம் எழுப்பினார்கள். கடும்போக்கு அமைப்புகளின் நடவடிக்கைகள் குறித்து பல வழிகளிலும் தாம் முன்வைத்த முறைப்பாடுகள் கவனிக்கப்படாத காரணத்தினாலேயே தாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததாக ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் கூறினார்.
கடந்த காலங்களாக இந்த பொதுபல சேனா போன்ற பயங்கரவாத அமைப்புகளால் சிறுபான்மை சமூகத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் முஸ்லீம் சமூகத்தின் உடைமைகளுக்கும் ஏற்பாட்டு கொண்டிருக்கக்கூடிய அநீதிகளை வந்தால் நாங்கள் எத்தனையோ மட்டத்தில் நாங்கள் அமைதியான முறையில் தட்டி கேட்டோம். அதே போன்று எத்தனையோ முறை ஸ்ரீலங்கன் ஹைகமிஷன் ஊடாக மகஜர்கள் கொடுத்தோம், அவர்களுடன் பேசினோம். இதற்கு முன்னும் வந்து முதலும் வந்து ஒரு கடந்த மாதம் ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நாங்கள் அதை இந்த அரசாங்கத்துக்கு இந்த மெசேஜை சொன்னோம். சொன்ன போதும் கூட இந்த மஹிந்த ராஜபக்ஷ இந்த குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் வந்து எந்த விதமான ஒரு மெசேஜை கூட எங்களுக்கும் கூட தரவில்லை. தடங்களை கூட அங்கே ஏற்படுத்தாமல் தொடர்ந்தும் அழுத்தமையில் நடந்த இன்சிடென்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வந்து இதுக்கு மேலும் வந்து இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் இதை சர்வதேச மட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கின்றது. அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னரும் கூட இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஜெனிவாக்கு இதையும் விட பெரிய ஒரு கிரௌட்டை கூட்டிக் கொண்டு போய் எமது சமூகத்தை பாதுகாப்பதற்கு வேண்டி தொடர்ந்தும் போராடுவோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களது உறவுகள் அனாதைகளாகவும் உடைமைகளை இழந்த நிலையிலும் அங்கு இருக்கின்றார்கள்.
இனிவரும் காலங்களில் புலம்பெயர் தமிழர்களுடன் இணைந்தும் தாம் குரல் கொடுக்க போவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நான் நினைக்கின்றேன் இதில் தமிழ் சகோதரர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று சிங்கள சகோதரர்களும் வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் தமிழ் சகோதரர்கள் எங்களையும் அழைத்தார்களா, கூப்பிட்டார்களா? ஏன் நாங்கள் போவில்லை என்பதில் எங்களுக்குரிய கேள்வி ஒன்றிருக்கின்றது. அவர்கள் எங்களை கூப்பிட்டார்களா என்பதில் தெரியவில்லை. இப்போதாவது நாங்கள் பிரிந்திருந்த ஒரு காலம் வந்து தமிழ் சகோதரர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் காலம் பிரிந்து வாழ்ந்து விட்டோம். இனியாவது நாங்கள் ஒத்துமையாக ஒன்று சேர்ந்து இந்த குரலை எழுப்பி எமது சிறுபான்மை சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதி கட்டு கேட்க வேண்டிய கடமைப்பாடுங்க எல்லாருக்கும் இருக்கு. இதுக்கு மேலும் வந்து அங்குள்ள முஸ்லீம்களுக்கு ஏற்பட வேண்டிய ஆபத்து என்ன இருக்கின்றது? 7 உயிர்களை இழந்திருக்கின்றோம். எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துக்களை வீடுகளை இழந்திருக்கின்றார்கள். இதற்கு மேலும் வந்து அங்கு என்னதான் நடக்க வேண்டியிருக்கின்றது?
இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பல முஸ்லிம் பெண்களும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். தமது குறைகள் தொடர்பாக பிரித்தானிய பிரதமருக்கு அவர்கள் மகஜரொன்றையும் கையளித்திருந்தார்கள்.
பூபாலரட்டம் சீவகன். இலங்கையின் இறுதிப் போரில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மீது விசாரணை நடத்த இலங்கை வரவிருக்கும் ஐநா மன்ற குழுவை அனுமதிக்க மறுக்கும் இலங்கை அரசின் தீர்மானம் இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்திருக்கிறது. இன்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்று இன்று நாடாளுமன்றம் சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த பிரேரணை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரேரணையை சமர்ப்பித்திருந்தார்கள். நேற்றும் இன்றும் இந்த விவாதங்கள் இடம்பெற்றது. இந்த விவாதத்திற்கு இறுதியாக இன்று 6 மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெற்றது. யானக பிரேரான பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அதை முன்மொழிந்து பேசினார். அதை வழிமொழிந்து அஸ்வர் அவர்கள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரை வழிமொழிந்து அதை ஆதரித்து உரையாற்றியிருந்தார். வாக்கெடுப்புக்கு இடப்பட்ட போது ஜேவிபி சில கோரிக்கைகளை முன்மொழிந்து அந்த பிரேரணையில் அதை சேர்த்துக் கொண்டால் தாங்கள் அதை ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை ஆளுங்கட்சி தரப்பினர் நிராகரித்திருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த கோரிக்கை தொடர்பான ஒரு வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அதாவது ஜேவிபி கொண்டு வந்த அந்த பிரேரணைக்கு சார்பாக 44 பேர் மட்டுமே வாக்களித்திருந்தார்கள். எதிராக 144 பேர் வாக்களித்திருந்தார்கள். இதற்கு பிற்பாடு ஐக்கிய தேசிய கட்சியும் மங்கள சமரவீர அவர்கள் அதில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு பிரேரணை முன்வைத்தார். அதுவும் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட நிலையில் அதுவும் நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு இந்த பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் அவர்கள் கோரியிருந்தார். அதற்கிணங்க அந்த முழுமையான வாக்கெடுப்பு அந்த பிரேரணை தொடர்பான வாக்களிப்பு இடம்பெற்றது. அந்த பிரேரணைக்கு ஆதரவாக 144 உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள். எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய இந்து சமூகம் அளித்திருந்த 10 பேர் மட்டுமே நாங்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தோம். 37 பேர் ஆசனத்திலே இருந்து கொண்டு நடுநிலை தெரிவித்திருந்தார்கள். வாக்களிப்பு கலந்து கொள்ளாமல் வாக்களிப்பு இடம்பெறுகின்ற நேரத்திலே 33 பேர் ஆசனங்களிலே இருக்கவில்லை. இது குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் அதில் இருக்கவில்லை. ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர் அதில் இருக்கவில்லை. அதைவிட யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி மகேஸ்வரன் அவர்களும் அந்த இதே கலந்து கொள்ளவில்லை.
இப்ப ஜேவிபி வந்து என்ன திருத்தம் வேணும்னு கேட்டாங்க.
ஜேவிபி கேட்டிருந்தது என்னவென்றால் அதிலே கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களை முதன்மைப்படுத்தி அதைவிட அந்த 3 மாதத்துக்குள் இந்த உள்ளூர் விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த பல்வேறு கோரிக்கை. அந்த கோரிக்கையில பத்திரிகையாளர் நிவல்ராஜன் பேர் என்றார். நசந்த சில்வா பத்திரிகையாளர் அது போன்ற பல விடயங்களை அதில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதை ஒன்றையுமே தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை அமைச்சர் நிமாலா டி சில்வா அவர்கள் அதை எதிர்த்திருந்தார்.
ஐக்கிய தேசிய கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க?
ஐக்கிய தேசிய கட்சியும் ஆளும் ஒரு பிரேரணை மங்கள சமரவீர அவர்கள் முன்மொழிந்திருந்தார். அதிலே இந்த பிரேரணை தொடர்பாக மேலதிகமாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அதிலே அந்த உள்ளூர் விசாரணையில் இன்னும் சில விடயங்களை கேட்க வேண்டும், அதை சேர்த்துக் கொண்டால் தாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தால் அதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அதிலே அமர்ந்து கொண்டு வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் தாங்கள் நிராகரித்திருந்தார்கள்.
இப்ப அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவர்கள் வந்து வாக்கெடுப்பில் பங்கு பெற்றார்களா இல்லை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை போன்று அவர்களும் வெளிநடப்பு செய்து விட்டார்களா வாக்கெடுப்பின் போது?
ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் சமூகம் கொடுக்கவில்லை. ஆனால் ரிஷாத் பதியுதீன் கட்சியைச் சேர்ந்தவர் தான் கிஸ்புல்லா அவர்கள். ஆகவே கிஸ்புல்லா அவர்களும் அதிலே கலந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கின்ற போது ரிஷாத் பதியுதீன் கட்சியும் அதை பகிஷ்கரித்திருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிய வருகின்றது. ஆனால் அதாவுல்லா அவர்கள் அதை ஆதரித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே வந்து இன்றைக்கு வாக்கெடுப்பில் சில உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றனவே, ஏன் ஒரு முக்கியமான விவாதத்தின் பொழுதும் வாக்கெடுப்பின் பொழுதும் நீங்கள் முழு அளவில் நாடாளுமன்றத்தில் இல்லை? இன்னைக்கு
3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டுக்கு வெளியே இருந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அதை கலந்து கொள்ளவில்லை. அது திட்டமிட்டு அவர்கள் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்ட பிரயாணத்துக்கு அமைவாக அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தார்கள்.
இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வந்த அந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது. எதை மையப்படுத்தி இந்த வாக்கெடுப்பு அல்லது இந்த கொள்கை ரீதியில் நீங்கள் எதிர்ப்பை தெரிவித்தீர்கள்?
இலங்கை அரசாங்கத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு இப்ப இருக்கின்ற ஒரே ஒரு வழி என்பது சர்வதேசத்தின் மூலமாக தீர்வு அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் இப்பொழுது உறுதியாக இருக்கின்றோம். இப்பொழுது கூட நாங்கள் சர்வதேச ரீதியான விசாரணை நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியாக இருக்கின்றது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரனின் செவ்வியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். ஈராக்கின் மோசூல் நகரில் வேலை செய்து வந்த 40 இந்திய கட்டுமான பணியாளர்கள் கடத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று உறுதி செய்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஈராக் நாட்டில் ஐசிஸ் என்கிற சுனி பிரிவு ஆயுதக்குழுவின் தாக்குதல்கள் கடுமையாக தொடர்ந்து வரும் சூழலில் அந்த நாட்டில் மொசூல் என்கிற நகரில் பணியாற்றி வந்த 40 இந்தியர்கள் கடத்தப்பட்டுள்ளதை இந்திய வெளியுறவுத்துறை உறுதி செய்துள்ளது. ஈராக் நாட்டில் கட்டுமான பணி தொழிலில் ஈடுபட்டு வந்த அந்த 40 இந்தியர்களில் பெரும்பாலானோர் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ள போதும் அவர்களது பெயர்கள் மற்றும் விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இன்று புதன்கிழமை புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் இந்த தகவல்களை உறுதி செய்தார்.
This has triggered off for us a very difficult situation with us working with
இந்த விவகாரம் எங்களுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பல அமைப்புகளோடு இணைந்து ஆராய்ந்து வருகிறோம். இது குறித்து வேறு எந்த தகவலும் வெளியிடும் நிலையில் நாங்கள் இல்லை. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இந்த 40 இந்திய கட்டுமான பணியாளர்கள் கடத்தப்பட்டுள்ளனர்.
40 workers of the Tariq Noor Al Huda Construction Company who are Indians have been kidnapped.
என்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன். இந்நிலையில் ஈராக் நாட்டில் அமைந்துள்ள திக்ரித் என்கிற நகரின் மருத்துவமனை ஒன்றில் முடங்கியுள்ள அங்கு பணிபுரியும் 46 இந்திய செவிலியர்களும் தங்களது நிலைமையில் இன்னமும் மாற்றம் ஏற்படவில்லை என்று வருத்தம் தெரிவித்தனர். பிபிசி தமிழோசையிடம் இன்று பேசிய அந்த செவிலியர்களில் ஒருவரான சுஜி கூறும்போது தாங்கள் இங்கு வருவதற்கு செலவு செய்த பணத்தை கூட இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதைபோல் அவர்கள் வாழும் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள கிர்க் என்கிற நகரத்தில் நிலைமை சீராக உள்ளதால் அங்கு இருக்கும் மருத்துவமனையில் பணிபுரிய வாய்ப்பு தேடி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய சூழல் உருவாகும் பட்சத்தில் இந்திய அரசு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவி அளிக்க வேண்டும் என்று கோருவோம் என்றார்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். ஜெயலலிதா சொத்துக்குப்பி வழக்கில் தொடர்புடைய நிறுவனங்கள் வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி போட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த நிறுவனங்கள் மீது 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வருமானத்துக்கு மீறிய சொத்துக்களை குவித்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்பட்டுள்ள லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம், மெடோ ஆக்ரா ஃபார்ம் உள்ளிட்ட 5 நிறுவனங்களும் தங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை இன்று தள்ளுபடி செய்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் அந்த 5 நிறுவனங்களுக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்தும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வருமானத்துக்கு மீறிய சொத்துக்களை குவித்ததாக கூறி தொடுக்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய நிறுவனங்களாக கருதப்படும் லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம், மெடோ ஆக்ரா ஃபார்ம் உள்ளிட்ட 5 நிறுவனங்களும் அதற்கு தொடர்ந்தும் மறுப்பு தெரிவித்து வருகின்றன. மேலும் இதற்காக முடக்கப்பட்ட அவர்களது சொத்துக்களை விடுவிக்க கோரியும் அவர்கள் நீதிமன்றங்களில் தொடர்ந்தும் முறையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் முடிவு பெறவுள்ள சமயத்தில் அதில் இணைக்கப்பட்டுள்ள அந்த 5 நிறுவனங்கள் தரப்பில் அவர்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க கோரி மீண்டும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு தொடர்பான முக்கிய விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியதை அடுத்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை நாளை 19 வியாழக்கிழமை முதல் தொடரும் என்று நீதிபதி ஜான் மைக்கேல் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
சங்கீதா ராஜன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் இமயமலையேறும் சுற்றுலா பயணிகளுக்கு துணை போகும் ஷெர்பாக்கள் என்று அழைக்கப்படும் உள்ளூர் வழிகாட்டிகளின் கண்ணீர் கதைகள் தொடர்பான பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் பிபிசி நேபாள சேவையின் நவீன் சிங் கட்கா. தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
எவரஸ்ட் சிகரத்தின் சாரலில் இருக்கின்ற இலகுவில் சென்றடைய முடியாத ஒரு கிராமத்தில் லிங்மா லாமோ தனது மரவீட்டின் தளத்தில் தேநீர் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் அடுத்த மூலையில் மதகுருமார் இறந்தவர்களுக்கு செய்கின்ற கிரிகைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிரிகைகள் அனைத்தும் இந்த வயதான தாயின் ஷெர்பாவான மகனுக்கு. 2 மாதங்களுக்கு முன்னர் இமயத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் அவர் கொல்லப்பட்டார்.
என்னுடைய மகன் மிகவும் நல்லவன், ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? அவன் மலைக்கு போய் இறந்து விட்டான். எங்களுக்கு பண பிரச்சனை இருந்த காரணத்தால், நாங்கள் ஏழை ஆதலால் அவன் அங்கு போனான். அவன் மலைக்கு போகாவிட்டால் எங்களுக்கு பணம் கிடையாது. மகன்மார் இருந்தால் தாய்மார் இப்படி அழுது கொண்டிருக்க வேண்டியதுதான்
என்றார் அந்த பெண். ஆனால் இது வெறுமனே ஒரு தாய் மாத்திரம்தான். அந்த பனிச்சரிவு நடந்த அன்று 47 பிள்ளைகள் அனாதைகளாகியிருக்கின்றார்கள். இந்த முதிய தாயின் மகனைப் போல் 15 சர்பாக்கள் அன்று உயிரிழந்திருக்கின்றார்கள். வெளிநாட்டு மலையேறிகள் மலையில் ஏறுவதற்கு பணம் கொடுப்பதால் அவர்களுக்கு முன்னதாக மலையில் ஏறி கயிறுகளை கட்டி அவர்களுக்கான விநியோகங்களை எடுத்துச் செல்வார்கள் இவர்கள். இன்று குடும்பத்துக்கு வருமானம் எதுவுமின்றி இந்த தாய் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்.
நான் வயது போன ஒரு கிழவி, என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு எந்த உதவியும் கிடையாது. நானே என் அன்றாட வேலை எல்லாவற்றையும் பார்த்தாக வேண்டும். என்னால் விவசாயம் செய்ய முடியாது. ஆட்களை வைத்து பண்ணவும் என்னால் முடியாது.
உன்னதமான இமயம் இதுதான். இமயத்தின் மீது நேபாளிகள் அனைவருக்கும் அபரிமிதமான மரியாதையும் நேசமும் இருக்கும். ஆனால் அதன் மீது மிகுந்த பயமும் அவர்களுக்கு இருக்கின்றது. பேமா ஷெபால் செப்பாவை பொறுத்தவரை அவருக்கு அதிர்ஷ்டம் என்று கூட கூறலாம். அவர் அன்று உயிர் தப்பிவிட்டார். பனிமலை சரிந்த பொழுது அவர் அதற்கு மேலே இருந்திருக்கின்றார். ஆனால் அவரது சகோதரர் கீழே இருந்ததால் அவர் அதில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டார். அந்த செய்தியை இவர் தான் குடும்பத்தினருக்கு வந்து
சொன்னார்.
நான் அவர்களுக்கு தொலைபேசியில் பேசிய பொழுது அம்மா நிறைய அழுதார். எனது அண்ணனின் மனைவியும் 1 மாத குழந்தையும் அப்பொழுதுதான் காட்மாண்டுவிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களும் அழுதார்கள். எல்லாரும் ஆடிப்போய்விட்டோம். அழுவதால் எந்த பயனும் இல்லை என்று கூறி அவர்களை நான் தேற்ற முயன்றேன். எப்படி அழுதாலும் அவர் வரமாட்டார் என்று கூறினேன். என்னுடைய நண்பர்களும் அனைவரையும் தேற்ற முயன்றார்கள்
என்றார் அவர். இப்படியான அழிவுகளின் பின்னர் அரசாங்கம் இவர்களுக்கு நட்டஈடு வழங்க வேண்டும் என்பது நேபாளத்தின் சட்டமாகும். முதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு $400 வழங்கப்பட்டன. அது $5,000 அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த பேமாவுக்கு இது எதுவுமே கிடைக்கவில்லை.
எனது அண்ணனின் சடலம் இன்னும் மீட்கப்படவில்லை. சடலங்கள் மீட்பவர்களின் உறவினர்களுக்குத்தான் நட்டஈடு கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஏதும் கிடைக்குமா இல்லையா என்பது கூட தெரியாது.
ஷெர்பாக்களின் முக்கிய நகரான நம்சேயில் ஷெர்பாக்கள் நடத்திய ஒரு கூட்டம் ஒன்றுக்கு நான் சென்றிருந்தேன். இந்த விபத்தை அடுத்து மலையேற்றத்தை பகிஷ்கரித்திருக்கின்ற அவர்கள் இருக்கின்ற பணத்தை வைத்தே அடுத்த மலையேறும் காலத்தையும் கழிக்க இருக்கின்றார்கள். ஏனையவர்களையும் மலையேற்றத்தை ரத்து செய்யுமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். மிகவும் பணங்கொழிக்கின்ற அதேவேளை ஆபத்தான இந்த தொழில்துறையில் தமது கருத்துக்களுக்கு எந்தவிதமான முக்கியத்துவம் கிடைக்காதது குறித்து அவர்கள் ஆத்திரத்தில்
இருக்கின்றார்கள்.
இந்த நாட்டுக்கு நாங்கள் நிறைய பங்களிப்பை செய்து அதன் பெருமையை காத்த 16 பேர் ஒன்றாக உயிரிழந்த பொழுது நேபாள அதிபர் ஒரு அனுதாப அறிக்கையை கூட வெளியிடவில்லை. நாங்கள் நாய்களை விட கேவலமாக நடத்தப்படுகின்றோம். இதுதான் ஷெர்பாக்களின் உயிரின் மதிப்பா
என்று கேட்கின்றார் ஒரு பேச்சாளர்.
மலையேறும் ஏஜென்சிகள் வாடிக்கையாளர்களிடமிருந்து $60,000 பெறுகின்றார்கள். ஷெர்பாக்களுக்கு $3,000 அல்லது $4,000 தான் கிடைக்கிறது. இது 10% கூட கிடையாது. ஆனால் 70% வேலைகளை நாங்கள் செய்கின்றோம்.
ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள் இங்கு மலையேற்றத்துக்காக வருகின்றார்கள். இந்த தொழில் நேபாள நாட்டுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத் தருகின்றது. அரசாங்க தரப்பு இந்த விடயத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அரசாங்கத்தை குறை கூற முடியாது என்கின்றார் அந்த நாட்டின் நிதியமைச்சர். அடுத்த வருடம் மலையேறும் காலத்துக்கு முன்னதாக நிலைமைகள் மாறிவிட வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் அதுவரை பேமா போன்ற ஷெர்பாக்களின் துயரம் தொடரத்தான் போகின்றது.
பிபிசி நேபாள சேவையின் நவீன் சிங் கட்காவின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்டம் சீவகன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சுன்னி ஆயுததாரிகள் கைப்பற்றியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக்கில் உள்ள புனித ஷியா தலங்களை பாதுகாக்க ஈரான் தயங்காது என்று அதன் அதிபர் ஹசன் ரவுஹானி எச்சரித்துள்ளார். உலகின் மிக அபூர்வமான தபால் தலைகளில் ஒன்றான ஒன்று நியூயார்க் நகரில் 9.5 மில்லியன் டாலருக்கு ஏலத்தில் போயுள்ளது. 1 சென்ட் மதிப்பு கொண்ட தபால் தலையான இந்த மெஜண்டா தபால் தலை பிரிட்டிஷ் கயானாவில் 1856 வெளியிடப்பட்டது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.